இருந்து சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய விருது நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு சோலை சுந்தர பெருமாள் எழுதிய மண்ணாசை என்ற கதையினை சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
இனிய இதயங்களே வணக்கம். இந்த வாரம் நாம் பார்க்கப் போகிற கதை மண்ணாசை என்ற தலைப்பிலே உள்ள கதை. சோலை சுந்தர பெருமாள் எழுதியது. இவர் தஞ்சாவூர்காரர். எனவே நான் சொல்லுகிற கதைகள் அனைத்திலுமே மண் வாசனை கமழும். இந்த கதையிலே தஞ்சாவூருடைய மண் வாசனை கமழ்கிறது. தஞ்சாவூர் வட்டாரச் சொற்கள், தஞ்சாவூர் மக்களின் மனோபாவம் அனைத்தையும் பார்க்கலாம். தலைப்பு மண்ணாசை. இந்த மண்ணாசை என்ற தலைப்பிலே சோலை சுந்தர பெருமாள் அவர்கள் தஞ்சாவூர் மக்களுடைய மனோபாவங்களையும் தஞ்சாவூர் வட்டார வழக்கு சொற்களையும் அற்புதமாக கையாண்டிருக்கிறார். கதையை பார்ப்போம். இந்த அந்தானு பட்டாளத்தாருடைய உயிர் 3 மாசமா இழுத்துக்கிட்டு இருக்கு. யாரு இந்த பட்டாளத்தார்? பட்டாளத்தார்னு சொன்னா நேத்தைக்கு கண்ணு விழிச்ச குழந்தைய கூட தெரியுமுங்க பட்டாளத்தார் யாருன்னு சொன்னா. அந்த வட்டாரத்துல அவர் பேர் கோவிந்தம்பிள்ளை. ஆனா கோவிந்தம்பிள்ளைன்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. பட்டாளத்தார்னு சொன்னாதான் தெரியும். அவரு ஓய்வு பெற்று வந்து பட்டாளத்திலிருந்து திரும்பி வந்து 2 மாமாங்க ஆச்சு, 24 வருஷம் ஆச்சு. அவர் வர்ற போது அவர் கொண்டு வந்த அந்த ஓய்வு தொகை பணம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவர் அந்த கிராமத்துல தஞ்சாவூர் பக்கம், தஞ்சாவூருக்கு அடுத்தாப்புல உள்ள கிராமம், அந்த பணத்தை வச்சு ஒரு 5 மா நிலம் விலைக்கு வாங்கினார். அதே நேரத்தில் அந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இவர் பட்டாளத்து சேவையை பாராட்டி ஒரு 3 மா புறம்போக்கு நிலத்தை கொடுத்தார். ஆக இந்த 8 மா நிலத்தை சுற்றி வேலி போட்டார். ஊர்ல ஜனங்க பேசிக்கிட்டாங்க, இவருக்கு ஏன் இந்த வேலையத்த வேலை, இவ்வளவு நிலத்துக்கும் போய் வேலிய போட்டிருக்காரு. அப்புறம் தோட்டம் போடுறோம் தோப்பு போடுறோம்னு சொல்லி பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. தண்ணி லகுவா வர்றதுக்காக ஒரு மிஷின் ஒன்று வேற வாங்கி போட்டிருக்காரு. இந்த வயசான காலத்தில் ஏன் இப்படி பாடுபட்டு கிடக்காரு அப்படின்னு ஜனங்க பேசிக்கிட்டாங்க. அவர் காதல உன்னையும் போட்டுக்கல. அவருக்கு அந்த மண்ணு மேல அவ்வளவு ஆசை. அவர் போர் வீரனா இருந்து தாய்நாட்டு மண்ணை காப்பாத்தினார். இப்பவும் ஓய்வு பெற்ற பிறகும் அந்த மண்ணு மேல ஒரு ஆசை அவருக்கு. நல்ல பாடுபட்டார். அந்த தஞ்சாவூர் வியர்வை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு ஊருக்கும் வியர்வை உண்டுங்க, வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு ஊர் வியர்வருக்குமே வித்தியாசம் உண்டு. சப்போட்டா, மா, பலா, நார்த்த, எலுமிச்சை, எவ்வளவு மரம், எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சாரு. தோட்டம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அவர் மனைவி ரத்னம் சும்மா சொல்லப்படாது. அவர் மனசை ஒத்தி எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி மனசு. அந்த சோலை சுந்தர பெருமாள் வார்த்தையை பாருங்க, அழகான வார்த்தை. அதாவது புருஷ மனச அந்த காலத்துல மை ஊறி போச்சுன்னா ஒத்தி எடுப்பாங்க. இப்படி அப்படி ஒத்தி எடுக்கிற போது அந்த மை அப்படியே வரும், அதுல இருக்கும். அது மாதிரி புருஷ மனச ஒத்தி எடுக்கிற பொண்டாட்டி, அதாவது 2 கருத்துக்கே இடமில்லாதபடி. இவர் தோட்டம் போடலாம்னு சொன்ன உடனே ஏத்துக்கொண்டு ஒத்துக்கொண்டு அவளும் ஒரு தோட்டக்காரியாக மாறினாள். காலையில கருக்கால எந்திரிச்சு வந்துருவாங்க. அந்த தோட்டத்துக்கு பக்கத்திலேயே வீடு, சின்ன வீடு தான், ஈசானிய மூலையில தெற்கு வடக்கா. அப்படி காலையில சுக்கு மல்லி காப்பி கொண்டு வருவாவோ, அதை குடிச்சிட்டு அந்த ஆத்து மணல் கொஞ்சம் கிடக்கும், அதுல படுப்பார். அப்படி அந்த ஆத்து மணல்ல புரண்டு படுக்கிற சுகத்தை பத்தி அப்படியே சொல்லுவார். அப்போ அணில் விளையாடும், தவிட்டு குருவி தத்தி வரும், பச்சை கிளிகள் பாடும், இதையெல்லாம் பார்த்து ரசிப்பார். அதாவது பல பேர் விவசாயியா இருப்பாங்க, தோட்டக்காரங்களா இருப்பாங்க, ஆனா அந்த இயற்கையை கண்டுக்க மாட்டாங்க. இவர் அந்த இயற்கையை கண்டு அதோடு ஈடுபட்டு அந்த தோட்டத்தை ஒரு ஜீவனுள்ள இடமாக மாற்றுகிறார். அங்கே ஜீவிக்கிறார். அவர் பல பேர் காலம் தள்ளுவாங்க, இவர் வாழ்கிறார். அந்த தோட்டத்தில் காலில் எந்திரிச்சோன்ன கண்ணை திறந்தோன்னு அவருக்கு அந்த மரங்கள் தான் முன்னால் நிற்குமா. ஆனால் இடையிடையே கஷ்டங்கள் வருது. ஏன்னா இன்னும் மரம் காய்க்கலையே, மரம் காய்க்கிறதுக்கு 10 வருஷம் ஆகுமே. அதுக்காக என்ன பண்ணார்னா இடையிடையே கீரை மிளகா மறுபடிக்கட்டை இதையெல்லாம் போட்டு போட்டு இந்தா அந்தான்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கார். ஒரு பையன் பிறக்கிறான், சுபாஷ்னு பேர். இந்த பையன் வளர்ந்து நல்லா வருவான்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனால் அந்த பையன் படிப்பு ஏறலை, தரதலையாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அதான் ஒரு கவலை அவருக்கு. இப்போ தோட்டம் நல்லா வந்துருச்சு, நல்லா அருமையான ஓமை கொடுக்குறார் சோலை சுந்தர பெருமாள். அந்த மரங்களெல்லாம் மத்தளம் கட்டினது போல, இந்த மத்தளம் அடிப்பாங்க பாருங்க மத்தளம், அந்த மத்தளம் மாதிரி தளதளன்ட்டு மரங்கள்லாம். புலா மரத்தை ஒரு ஆள் கட்டி பிடிக்க முடியாதுங்க, அவ்வளவு தடிமனான பருமனான மரம். எல்லாம் காய்க்க தொடங்கியது. அதை பார்த்த பிறகு ஜனங்க பேசிக்கிறாங்க, ஏ இந்த பட்டாளத்தார் லேசுப்பட்டவர் இல்லப்பா, நம்மளெல்லாம் கைகுட்டி சிரிச்சோம், அவரை கேலி பண்ணோம், இப்ப பார்த்தா சும்மா மகாலட்சுமியில இருக்கா இந்த இடத்துல அப்படின்னாங்க. அவருடைய மனைவி ரத்னம், அவளும் கெட்டிக்காரி, காய்கறிகளை எல்லாம் 5க்கு 10 நல்ல லாபம் பார்த்தா. ஆனா சொல்லுவாரு பட்டாளத்தார், ஏ ரத்னம், அதுக்காக தகுடு சத்தம் பண்ணி நீ காய்கறிகளை வித்துறாத, ஒரு அளவா நீ லாபம் சம்பாதி அப்படிம்பார். இப்படி இருக்கப்போ ஒரு நாள் ரத்னம் சொல்றா, ஏங்க உன் பண்ணா என்ன, நம்ம மகன் இப்படி தலைசலையா போய்கிட்டு இருக்கான், இப்படியே விட்டுட்டு போனா நாளைக்கு பணங்காசு கையில வந்துருச்சு, கூத்தியா வீட்டுக்கு போயிடுவான். தஞ்சாவூர் பக்கத்துல அப்போ அந்த காலத்துல இதெல்லாம் அதிக வழக்கம். அதனால என் தம்பி மகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் கால் கட்டு கட்டிட்டோம்னா சரியா போயிடும் சொன்னான். அவரும் சரின்னு சொல்லிட்டார். அப்ப ஒண்ணு சொல்றாரு அவரு ரத்னம், எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை சொல்லிடுறேன், என்னுடைய உயிர் வந்து இந்த இடத்துல தான் போகணும், இந்த தோட்டத்துல தான் போகணும், என்னை இங்க வச்சுதான் குளிப்பாட்டணும், என்னை இங்க வச்சுதான் இந்த மண்ணில் வச்சுதான் நீங்க தெற்கு பக்கம் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. மனைவி சொல்றா, இது என்னங்க பெரிய விஷயம், நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இந்த யாரு அள்ளிட்டு போக முடியும் இந்த சொத்தை, அதோட ஒன்னே ஒன்னு ஒரு பையன் தான், அவன் உங்க ஆசையை நிறைவேற்றாம விட்டுருவானா என்ன, அதனால கவலைப்படாதீங்க, நான் இருந்து உங்களை அனுப்பி வச்சுட்டு அப்புறம் நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு கல்யாணம் நடக்குது மகனுக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க, இந்த ரத்னம் சொன்ன மாதிரியே, அம்மாகாரி சொன்ன மாதிரியே, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மாறிட்டான். தம்பி மக பழைய கைகாரி, ஒரு தலையண மந்திரம் வச்சிருக்கா, அது அப்பப்ப போடுவா, போட்ட உடனே இந்த தருதலையா சுத்தினவன் கட்டுப்பட்டு இப்ப நல்ல பையனா மாறிட்டான். இப்ப கருக்கால வெள்ளன அவன் தோட்டத்துக்கு வருவான், எல்லா வேலையும் பார்ப்பான். இப்ப அப்பா ஓய்வு எடுக்க விட்டுட்டான், பாத்துக்கோங்க, அவன் நல்ல பையனா மாறிட்டான். காசுல ரொம்ப குறி, முந்திலாம் மானாவாரியா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்ப ரொம்ப குறி காசுல. அப்படி இருக்க போது பேர பிள்ளைங்க பிறந்தாங்க, தலைச்சனா ஆம்பளை புள்ள, இடைச்சனா பொம்பளை புள்ள. இந்த பேர பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருப்பாரு பட்டாளத்தார். ஒரு நாள் அவர் மனைவி ரத்னம் காலையில வரும்போது பேரப்புள்ளைய எடுத்துட்டு வரல. என்னடி இது, பேரப்புள்ளை இல்லாம வந்திருக்க அப்படின்னு கேட்டார். உங்க மருமக தரமாட்டாங்க பேரப்புள்ளைய, ஏன்னா கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணுமா, அந்த பிள்ளைக்கு வயசு 1.5 வயசு என்னமோ, அந்த கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கா எழுத்தெல்லாம் கத்துக் கொடுக்கணுமா, அதனால எழுத்தெல்லாம் கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கா, அனுப்ப மாட்டேன்ட்டா என்னோட அப்படின்னா. இதுதான் கலிகாலமா இருக்கு. நான் அந்த பிள்ளைங்களோட 5 வருஷம் விளையாடலாம்னு பார்த்தா இப்பவே அனுப்புறாங்கிறாள் என்ன அப்படின்னு சொல்றார். ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் தோட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்க பொழுது ரத்னா சொல்றா, ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. என்னது, இல்லை 2-3 நாளா நம்ம வீட்டில் நம்ம விஏஓ இல்லை கிராமத்து அதிகாரி, அவர் வந்துகிட்டு இருக்காரு, நம்ம தம்பியும் அவரோட பேசிக்கிட்டு இருக்கான், என்ன போறாங்க வர்றாங்க வர்றாங்க போறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னா. சரி சரி பார்ப்போம் வா, என்ன பண்ணிட போறாங்க, கிணத்து தண்ணியை வெள்ளமா கொண்டு போக முடியும், பார்த்துப்போம் அப்படிங்கிறார். இது நடந்த ஒரு 5 நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஒரு ஜீப்பு வருது. ஜீப்பில் இருந்து அந்த விஏஓ, அந்த கிராமத்து அதிகாரி, சர்வேயர், நிலத்தை அளக்கிறவர், எல்லாரும் வர்றான். வந்து படபடபடன்னு அவருடைய தோட்டத்தை அளக்குறான். இவருக்கு ஒன்றும் புரியல. தம்பின்னு கூப்பிடுறார். பையன் போஸ் வர்றான். என்னப்பா இது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம வீடு இருக்கு இல்லையா, இந்த வீடு, இந்த வீட்டை சுற்றி 50 கூலி, அதை நம்ம வச்சுக்கிட்டு பாக்கி உள்ள இடத்தையெல்லாம் பிளாட்டு போட்டு விற்க போறாங்க. நான் அந்த பிளாட் போட்டு விற்கிறவங்களுக்கு விலைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டேன். உடனே ரத்னத்துக்கு அவருடைய அம்மாவுக்கு கோபம் வருது. ஏன்ப்பா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி பண்றிய என்ன? நீ நிலத்தையா விற்கிற? உங்க அப்பாவையிலடா விற்கிறா நீ? உங்க அப்பாவை விலை பேசுற மாதிரி? உங்க அப்பா இத்தனை வருஷமா, 20 வருஷமா இந்த தோட்டத்தை கட்டி காத்து ஒவ்வொரு மரத்தோட. அப்பத்தான் அந்த கதையை சொல்றார், எப்படியெல்லாம் தோட்டம் வளர்த்தார் பட்டாளத்தாருங்கிறத. பிள்ளைகள் போல அந்த தோட்டத்தை அந்த மரங்களோட பேசுவாராம். எப்படி பேசுவார்னு கேட்டா மௌன பாஷையில். அந்த மரத்தோட போய் நின்றுட்டாருன்னு சொன்னா, எப்படியா இன்னைக்கு எப்பலா மரமே சௌரியமா இருக்கியா, இன்னைக்கு தண்ணி ஒழுங்கா குடிச்சியா, அந்த பிளாப்படத்துக்கு தண்ணி கொடுத்தியா நீ அப்படின்ட்டு அந்த மனமும் மனமும் பேசிக்கிறதுக்கு பாருங்க. அனைத்து மரங்களுக்கு மனம் உண்டு, மனிதர்களுக்கு மனம் உண்டு. ஆனா பேசிக்கிறதுங்கிறது சில பேர் தான். இப்படி பேசின மரங்களோடு பேசின ஒரு மனிதன் மனிதனுடைய தோட்டத்தை இப்படி விலை பேசிட்டேப்பான்னு குதிக்கிறா தாய். அப்ப மகன் சொல்றான், தாங்கம்மா புரிஞ்சு பேசுங்க, நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு தோட்டம் போட்டு வளர்க்குறீங்க, மாசம் எவ்வளவு கிடைக்குது? இந்த அந்த ஆனா 5-க்கும் 10-க்கும் விற்று காய்கறிகளை விற்று 2000 ரூபா கொண்டு வந்து தர்றீங்க. நான் இல்லைங்கள. ஆனா இப்போ நமக்கு லம்பா 10 லட்சம் கிடைக்குது, 10 லட்சம் ரூபாய். அதை பேங்கில் அப்பா பேரில் நான் போடுறேன், டெபாசிட் பண்ணுறேன். அதுக்கு மாதம் 12000 ரூபா வட்டி வருது. 12000 ரூபாய், 2000 பெருசா 12000 பெருசா பாருங்கம்மா. அது மட்டும் இல்லை, அசலும் அழியாது, அப்படியே இருக்கும். உங்கள் மரங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், இது அசர் அழியாது. மூணாவது, அந்த நமக்கு 50 குழி வச்சிருக்கோம், பாக்கிய பூரா அந்த பிளாட் போட்டு விற்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பட்டாளத்தார் நகர்னு பேர் வைக்கிறாங்க. இதை விட வேற என்னம்மா வேணும் அப்படிங்கிறோம். பதில் சொல்ல முடியல பட்டாளத்தாரால, ஏன்னா அவன் கொக்கி போட்டு இழுக்கிறான். அப்போ ஒன்னே ஒன்று கேட்கிறார், சரி தம்பி இடம் விற்றது சரி, இந்த மரங்களை, இடம் என்பது மரத்தாலை தீர்மானிக்கப்படுகிறது, ஒரு இடம் என்பது நெல்லாலை தீர்மானிக்கப்படுகிறது, ஒரு இடம் என்பது உணவாலை தீர்மானிக்கப்படுகிறது. கடைசி வரைக்கும் இது என்னுடைய கருத்து, மண் என்பது உணவாலை தீர்மானிக்கப்படுவதுதான் மண். இவர் கேட்கிறாரு, அப்ப அந்த மரங்களை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார். அதுக்கு பையன் சொல்றான், மரங்களை இப்ப பிளாட் பிரிச்சிருக்கா, பிரிக்க போறாங்க, ரோட்டுக்குன்னு இடம் விடணும், அந்த ரோட்டுக்குன்னு விடுற இடத்துல உள்ள மரங்களை எல்லாம் வெட்டிடுவாங்க, மற்றபடி பிளாட்டு போட்ட பிறகு பிளாட்ல நிக்கிற மரம் அது அவங்க பாடு, பிளாட்டுக்காரங்க பாடு, அவங்க என்ன பண்றாங்களோ தெரியாது. சரின்ட்டு அடுத்த நாள் காலையில ஏற்பாடு, பொழுது விடுகிறது. எந்திரிக்கிற போதே இவருக்கு தலை சுற்றுகிறது. இத்தனை வருஷம் இருந்த இந்த தோட்டம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு அந்நியமாகி போகிறதே. அழகான வார்த்தை. பல முதியவர்களுக்கு அவர்களது தாங்கள் வாழ்ந்த வீடுகள் அந்நியமாகி போகின்றன. இன்றைக்கு பல இளைஞர்களுக்கே வாழ்க்கையே அந்நியமாகி போய்கொண்டிருக்கிறது. சொந்த நாட்டிலேயே நாம் அந்நியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரின்ட்டு பத்திரம் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறாங்க, கையெழுத்து போடுகிறார். 10 லட்சம் ரொக்கமாக கிடைக்குது. அதை வங்கியில இவர் பேர்ல போட்டுட்டு வர்றாங்க. வந்து வீட்டில் இறங்குற போதே அந்த ரோட்டுக்காக ஒதுக்கின இடத்துல உள்ள மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த வெட்டினதை பார்த்த உடனே அவர் அடைகிற நெகிழ்ச்சி, அவர் உடைந்து போகிற காட்சியை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். வணக்கம்.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருது நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் சோலை சுந்தர பெருமாள் எழுதிய மண்ணாசை என்ற கதையினை சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது பிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம். Thank you.